அவைகள் விட்ட அனைவருக்கும் நேரால் வீரியாசருக்கும் இங்கே தலைமை தாங்கியுள்ள பாசத்துக்குரிய சகோதரர்களுக்கும் மற்றும் மூத்தவர் கல்வி பெருமக்களுக்கும் எனது அன்பு கலந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நீதியை தேடுகிற நூலை இவர் வெளியிடும் பொழுது அந்த நூலுக்கு கூடுதலான ஆதாரங்கள் கிடைக்கணும்னு நிறைய தகவல்களை திரட்டிகிட்டு இருந்தார். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளோ பெரிய தகவல்கள் சொன்னாங்க, அந்த தகவல் எல்லாம் அவர் நூல் எழுதும்போது அவருக்கு சொல்லாமல் போயிட்டாங்க கூட இருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த நூல் வந்து வெறும் 125 பக்கத்துக்கு வரக்கூடிய நூல் இல்லை, இது ஒரு 1000 பக்கத்துக்கு மிகாமல் வரக்கூடிய நூல். அத்தனை தகவல்கள் இருக்கு. ஆனால் தனி ஒரு மனிதனா ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். இந்த தகவலை சொல்றதுல கூட உங்களுக்கு என்னையா சங்கடம் வந்தது? அடிப்பட்ட சொல்றது உங்களுக்கு அசிங்கமா? அந்த நூல்ல பாருங்க, அவர் பிரிச்சார்களை சொல்றாரு, தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், கருணாநிதி உறுதி. 23/2009 நாளிட்ட பத்திரிகை. சென்னை ஹைகோர்ட் சம்பவம் மிக மிக துரதிருஷ்டவசமானது, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கருத்து. வக்கீல்கள் காலவரையற்ற கோர்ட் புறக்கணிப்பு, தமிழ்நாடு புதுச்சேரி வக்கீல்கள் சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. நீதிபதி தாக்கப்பட்டதை கண்டித்து மாஜிஸ்ட்ரேட் உண்ணாவிரதம், அது வந்து 22/2 வருது. ஹைகோர்ட்டை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கதவுகள் பூட்டப்பட்டதால் யாரும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை, போலீசார் மிகவும் பொறுமை காத்தார்கள். நீதிபதி தாக்கப்பட்டதால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தடியடி நடத்தினோம், போலீஸ் கமிஷனர் பேட்டி. ஹைகோர்ட் வளாகத்திற்குள் தடியடி நடத்த உத்தரவிட்டது யார்? அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை போலீசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. சென்னை ஹைகோர்ட் வளாகத்தினுடைய போலீசாருக்கு உத்தரவிட்டது யார்? ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைப்பு. இதையெல்லாம் பத்திரிகை செய்திகள், பத்திரிகை தலையங்கத்தில் கொட்ட கொட்டையா வருது. இன்னமும் இந்த கேள்விகளுக்கு நமக்கான விடை கிடைக்கவில்லை. அடி வாங்கணும், பொறுத்து இருந்தோம், அமைதியாயிட்டும் திரும்ப குழப்ப தேடி வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உள்ளபடியே போலீஸ் நமக்கு என்னங்க பிரச்சனை? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஏன் நம்மளை அடிச்சான்? இங்கேதான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இது வரைக்கும் பேசுறவங்க எல்லாருமே அன்றைய சம்பவத்தை தான் பேசுறாங்க, அதுக்கு ஆணி வர இந்த விஷயத்த யாருமே தொட்டு பேசல. ஈழத்தமிழர் படுகொலை தான் காரணம் அதுக்கெல்லாம். அந்த ஈழத்தமிழர் படுகொலை எதிர்த்து தமிழ்நாடு எங்கும் விவசாயிகள், மாணவர்கள், அரசு ஊழியர் எல்லாரும் தனித்தனியா போராட்டம் நடத்திருந்தாங்க. அவங்களெல்லாம் அடக்குனாங்க. அதுக்கு பிறகு வக்கீல்கள் வந்து கிளந்து எழுந்தாங்க. வக்கீல்கள் போராட்டத்தை அடக்க முடியல, காலவரையற்ற உண்ணாவிரதம் பண்ணாங்க. ஆளுநர் மாளிகைக்கு உண்ணாவிரதம் போனாங்க, பெரிய ஊர்வலம் போனாங்க. இவங்களை அடக்கிறது எப்படி? இந்த எழுச்சி எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு கொடூர சதிதான் இது. ஆனா நம்ம இன்னமும் பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோ இருண்ட மாதிரி நாமளே ஒரு கற்பையா நினைச்சுக்கிட்டா மடிச்சான் போனா வந்தான் இந்த கதையை பேசிட்டு இருக்கோம். உண்மையான நிலவரம் இதுதான். இந்த நிலவரத்தை அன்னைக்கு நடந்த விஷயத்தை வெளியில சொல்ல அன்னைக்கும் யாரும் தைரியம் வரல, இன்னைக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. இன்னமும் இதை நம்ம மூடி மறைச்சு தான் பேசிட்டு இருக்கோம். உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லைன்னா கூட அந்த நிகழ்வுல நான் எழுதின கவிதையை இந்த நூலாசிரியர் போட்டிருக்காரு. அந்த கவிதையை மட்டும் நான் சொல்றேன். இந்த நூல்ல நீங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது அன்னைக்கு அந்த கவிதையில் உருவாயிருக்கு. பாருங்க, ஓ நீதி தேவதையே, கருப்பு துணியால் கட்டப்பட்ட உன் கண்களை இப்போதாவது திறந்து பார். இங்கே நீதி அரசர்களும் வழக்கறிஞர்களும் அடிப்பட்ட அவலத்தை பார். நீதிமன்றம் யுத்த பூமியாக மாறி போனதை இப்போதாவது பார். காக்கி சட்டைகளின் வெறியாட்டத்தால் எங்கள் வாகனங்கள் ஊனமாகி போனதை பார்த்தாயா? இங்கு ஊனமாகி போனது வாகனங்கள் மட்டுமல்ல, வாய்மைகளும் தான். ஓ நீதிபதிகளே, உங்கள் விசாரணைக்கு சாட்சி சொல்ல எங்களுடைய உடைந்த கதவுகளும் உடைந்த கார்களும் இங்கு தயாராகவே இருக்கிறது. காக்கி சட்டைகளின் லத்தி சார்ஜில் தப்பித்துக் கொண்டது இந்த மரங்கள் மட்டும்தான். முடிந்தால் அழைத்து பாருங்கள், தீ வைத்தது யார் என்று சாட்சியம் கூறும். இங்கே வழக்காளிகளின் கடவுள்கள் கதறியது உன் காதில் விழுந்ததா? அந்த கருப்பு அங்கிகள் சிவப்பு குழிகளை கண்டபொழுது ஏற்பட்ட முனகல் கூட அவனுக்கு புரியவில்லை. சொல்வீச்சு களம் கண்ட நீதிமன்றத்தில் கல்வீச்சு செய்ய யார் சொல்லிக் கொடுத்தது? பூசாரிகளை கோயிலை சூறையாடலாமா? காவல்துறையில் காவல்துறையின் காட்டு தர்பாரில் ஆணும் பெண்ணும் சரி நிகராய் எப்படி நடத்த முடிந்தது? இங்கு வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல நீதிபதிகளும் சமமாக கருதப்பட்டது வேடிக்கைதான். குறை கேட்க வந்த கொற்றவனும் தொடை நடுங்கி போனதை கண்டாயா? சொந்த நாட்டிலே அடிமைகளாக போன அவலம். இங்கு நீதிக்காக இயங்குவது வழக்காளிகள் மட்டுமல்ல வழக்கறிஞர்களும் தான். ஓ நீதி தேவதையே, உன் கண்கள் மட்டும் கருப்பு துணியால் கட்டப்பட்டது என்று கவலைப்படாதே. இங்கு நீதி அரசர்களும் உதடுகளும் கருப்பு துணியால் தான் கட்டப்பட்டுள்ளது. இங்கு வேலியே பயிரை மேய்ந்தது வினோதம் மட்டுமல்ல துரோகமும் தான். இங்கு அறிவு ஜீவிகள் அடைக்கலம் தேடும் அவலம். இது இந்திய இறையாண்மைக்கு ஏற்பட்ட இழுக்கு. அறிவு சுரங்கத்தை அற்பமாக நினைத்து விடாதீர்கள், ஆபத்தானது. அணுகுண்டை விட இந்த கவிதை எப்படி ஒரு ஆபத்தான அருகுண்டை விட சொன்னோம், அதே மாதிரிதான் இலங்கை தமிழர் பிரச்சனையில இதுவரைக்கும் நாம் இறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த பிரபாகரன் உயிரோடு இருக்கிற செய்தி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த நீதி தேடி என்ற நூலுக்கான நீதியும் கிடைக்கும். அதற்காக தான் இங்கே பார் கவுன்சில் பிரசிடன்ட் இருக்கிறார்கள், மேனால் நீதி அரசர் இருக்கிறார்கள், எல்லா வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கிறீங்க. இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமேலாவது நீதி கிடைக்க நீங்க தான் வழி சொல்லணும், நீங்க தான் வழி சொல்லணும். இது போன்ற நல்ல நூல்களை எழுதின இந்த நூலாசிரியை மனமாற பாராட்டுகிறேன். இது போன்ற இந்த நூலாசிரியருக்கு இனிமேலாவது நீங்க தகவல்களை கொடுங்க, அடுத்த நூல் மிகச்சிறப்பாக வரும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக வழக்கறிஞர் தமிழ் வாழ்க்கை
இந்த நூல் வெளியீட்டு விழாவுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று நடக்கின்ற சம்பவங்களை யதார்த்த முறையிலே பேசி அமர்ந்திருக்கின்ற ஒரு அறுவை சகோதரர் பார் கவுன்சிலுடைய தலைவர் பி எஸ் அமல்ராஜ் அவர்களை, வரவேற்பை நல்கி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர் சாந்த சிலன் அவர்களை, தொகுப்புரை நல்கி கொண்டிருக்கின்ற தோழர் முத்துகிருஷ்ணன் அவர்களை, எனக்கு பின்னால் இறுதியாகவும் உறுதியாகவும் கருத்து சொல்ல இருக்கின்ற மேனாள் நீதியரசர் ஐயா அரி பரந்தாமன் அவர்களை, நீதித்துறையிலே இது தொடர்பாக நடந்த நிகழ்வுகளை அனைத்தையும் அச்சப்படாமல் வெளியிட வேண்டும் என்ற சிந்தனையிலே கருத்துக்களை வெளியிட்ட அருமை சகோதரர் மூத்த வழக்கறிஞருமான ஆல் இண்டியா பார் கவுன்சிலின் துணை தலைவர் பிரபாகரன் அவர்களை, எனக்கு முன்னால் கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அருமை தோழர்கள் வேல்முருகன் அவர்களை, அறிவாளன் அவர்களே, சத்யபால் அவர்களை, இன்று வரை நீதியை தேடிக் கொண்டிருக்கின்ற மக்கள் வழக்கறிஞர் சங்கர சுப்பு அவர்களே, அருமை சகோதரி நளினி அவர்களே, கவிஞர் ரவி பாரதி அவர்களே, எனக்கு பின்னால் கருத்துரை வழங்க இருக்கின்ற தோழர் பாவக் அவர்களை, இந்த நூலை பொறுத்தவரை நேற்று மாலைதான் இந்த விழாவிற்கான இந்த நூலை பற்றி வாழ்த்துரை வழங்க வேண்டும் கொடுத்தார்கள். நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே மேடையில் உட்காந்து பார்த்து நிற்கிறாங்க என்னென்ன நடந்ததுன்னு. இப்ப நமக்கெல்லாம் அந்த சம்பவத்தில் இருந்த காரணத்தினால் அதை படிக்க வேண்டிய அவசியமோ அல்லது பார்க்க வேண்டிய அவசியமோ இல்லை. ஏன்னால் இவர் அந்த சொல்லியிருக்கிற நம்முடைய குடும்ப நல நீதிமன்ற முன்னால் ஒரு பாத்ரூம் ஒன்று வந்தது இல்லை, அப்பெல்லாம் நான் பக்கத்தில் தான் இருந்தேன் கூட, தப்பித்து ஓடுகிறேன் நான் அந்த சமயத்தில். காவல்துறை போயிட்டு இந்த சம்பவத்தில் வந்து நீங்க அடிக்காதீங்க, வழக்கறிஞர் தாக்காதுன்னா அவங்க என்ன தாக்க வராங்க. அப்ப என் கூட நாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஓடி வரோம். அந்த ஃபேமிலி கோர்ட் அந்த படிக்கட்டு கீழே ஒரு ஐந்தாறு வண்டியெல்லாம் உடைக்கப்பட்டு போட்டிருக்குது, டூ வீலர்லாம். அதை தாண்டி ஓடுற அப்பதான் நம்முடைய மரியாதைக்குரிய ஆறுமுக பெருமாள் ஆதித்தனார் அவர்கள் வராரு. ஐயா அங்க போலீஸ் எல்லாம் அடிக்குது ஐயா, பாக்கலாமா பாக்கலாமாடார். நான் போனேங்கிற சத்தம், ஐயோன்னு சத்தம் திரும்பி பார்த்து அவர் அடிச்சிட்டாங்க. பத்தாமா சொன்ன அவர் வானான்னு போய் அடி வாங்கிட்டு சத்தம் போடுறாரு. அதுக்குள்ள நம்முடைய வழக்கறிஞர் அவர் அழைத்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப இது நீதிபதியே தாக்கப்பட்ட சம்பவம் எல்லாரும் பத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உருவாக்கிய. அப்புறம்தான் நம்முடைய மரியாதைக்குரிய சுதாகர் அவர்கள், தனபால்ஜி அவர்கள் அதெல்லாம் கல்லெல்லாம் பார்க்க வந்தோம் அரங்கு சம்பந்தம். நம்மளாம் கூடதான் இருந்தா, அப்பெல்லாம் அவங்க கூடதான் வரும், அங்கிருந்து கல் எடுத்து அடிக்கலாம். அப்ப இங்கிருந்தே நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் சொல்ல கல்லு அவங்க எடுத்து வந்து அடிக்கிறாங்க. அப்ப எல்லா தகவலும் நீதிபதிகள் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. முதல் மாடியில கூட நம்முடைய மரியாதைக்குரிய நீதிபதி சுகுணா அவர்கள் தாக்கப்பட்டார். நம்முடைய நீதிபதி சுகுணா அவர்களை அவங்களுடைய இதை போட்ட போலீஸ்கார அடிச்சுட்டு, நீ ஜட்ஜா, நீ யாருமே நச்சுனாங்க, நர்ஸ் மாறிக்கிறேன் கேக்குறான். இதெல்லாம் நம்ம கேட்டோம். இப்படிப்பட்ட கேவலங்கள் அசிங்கள் அவமா நடந்தது. மரியாதைக்குரிய நம்முடைய நீதிபதி சுதந்திரா அவர்கள் இருந்தார்கள், எல்லார் முன்னிலையும் தாக்க வருகிறான். காவல் எங்க ஓடலாம் அடி, வண்டியெல்லாம் என்னுடைய வண்டியெல்லாம் அடிக்க நுழுக்கப்பட்டது எல்லாமே. தப்பித்து நம்ம இங்க தம்பு ஸ்டேட் போறோம், போனா எதிர்க்கு அந்த போலீஸ் வருது. அவனை பார்த்து சந்துல போய் ஒழுகிறான், நிறைய அட்டை கேட்டு இடுக்கு நெருக்கமா அங்க இருக்கிற சந்துகள்லாம் போயிட்டு உள்ள ஒளிஞ்சு நிக்கிறான். அவன் போற வரைக்கும் நீதிக்காக போராடி, நியாயத்துக்காக போராடி, எதையும் எதிர்த்து துணிந்திருக்கின்ற நாம் அன்றைக்கு உயிருக்கு பயந்து கொண்டு ஒளிந்த அவலம் நிகழ்ந்த நாளாக வந்த கருப்பு தினம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மா கோர்ட்ல வர்றதுக்கோசம் வெள்ளச்சட்டு கருப்பு பேண்ட்லாம் போட்டுன்னு வருவாங்க, தெரியாத நம்ம போட்டு வந்த மாதிரி அவெல்லாம் அடிச்சு துரத்துனாங்க, இனிமேல் போடக்கூடாதுப்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக காவல்துறையை பொறுத்தவரை திட்டமிட்டு அனைவரையும் அடித்து நொறுக்குகின்ற ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. நீதித்துறையே கதி கலங்கி போனது. அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதித்துறை அன்றைக்கு செயலிழந்து இருந்தது. நம்முடைய சிஜே அறையில உட்கார்றாரு, வண்டி உடைக்கிற சத்தெல்லாம் கேக்குது. இது போர்க்களம் அல்ல, போர்க்களம் என்பது எதிர்த்து போரிட்டால்தான் அது களம். அது இதெல்லாம் நம்மளாம் புறமுதுகிட்டு ஓடுகிற களமாக இருந்தது. நம்ம தோழர் கூட நிறைய பேர் சொன்னாங்க, நம்மளாம் தடி எடுத்துலாம் தாக்கலாம், நீ தடி எடுப்பான் துப்பாக்கி வச்சுருக்கிறான், இப்ப வரையும் கல்லுதான் அடிச்சிருக்கிறான், நீ தடிக்க ஆரம்பிச்சுனா, நீ கல் எடுக்க ஆரம்பிச்சுனா துப்பாக்கி எடுக்க ஆரம்பிப்பான். சுட்டு பிறகுதான் விஷயம் இதுவாகும். நான் வேகமாக ஓடி வருகிறேன், அப்பதான் அங்கே இருக்கண்ணி கொஞ்சம் தொழில என்ன அடிச்சா நான் எகிரி போறேன். ரொம்ப பேர் பார்த்தாங்க, இவ்வளவு உடம்பு கூட ஓட முடியுமா, நான் நீ தான் டிவியில பார்த்து சொன்னாங்க. தமிழையும் பார்ப்பான் தப்பிச்சிட்டாரு கேக்குறாரு. இப்ராஹிம் கலீல் அவுஸ் தட் பர்சன், தி பேட் பர்சன் தமிழியன்ஸ். ஏன்னா நான் போறேன் அடிக்க போ பார்த்து அங்கிருந்த சாரங்கன் வந்து என் தோல் மேல கை போடுறாருங்க. போலீஸ் கிட்ட நான் போயிட்டாங்க. சரி, அவர் அப்படியே கூப்பிட்டு வாங்க, ரொம்ப பிரச்சனையாகுது. என்ன கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு, டிவியில பார்த்தாதான் தெரியுது. நான் போகும்போது அந்த இடத்துல அடிப்பதற்காக அந்த போலீஸ் போர்ஸ் வருது, என்னை அடிக்கிறதுக்காக வராங்க. அவரு நிறுத்தாம என் தோல் மேல கை போட்டோன்னா ரொம்ப வேண்டப்பட்ட வக்கீல் விழுதுன்னு விட்டாங்க. நான் தாக்குதுக்கு ஆளா இருப்பேன். மதியம் ஜிடி கோர்ட்ல இது சம்பந்தமா நான் தகவல் எடுத்துட்டு நம்ம சங்கர் சார் பேசுறேன். இல்ல இன்னும் அங்க யாரோ வந்து சரண்டர் போல, நம்ம சரண்டர் பண்ண கோர்ட்ல அதை எதுவும் நடக்கலன்றாங்க. நான் அப்பதான் அங்கிருந்து வரேன். அப்படி வர பார்த்தா அந்த 3:30 மணிக்கெல்லாம் அடிக்கிற இது ஊடுறோம் ஓடையாறோம். அப்புறம் என்ன பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. எல்லா செய்திகளும் இங்க இருக்கலாம் சொல்லிட்டாங்க. பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அன்றைக்கு அது நிகழ்ந்தது. அது நம்ம அதை வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன்னா இந்த நூலை பொறுத்து நிறைய செய்தி சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை, யார் ஹோம் செக்ரட்டரியா இருந்தாங்க, ஒரு லேடி தான், அண்ணம்மா பேர் யாருக்குமே ஞாபகம் வரல, சாந்தா பாலகிருஷ்ணனா அப்படின்ட்டு பேர் யாருக்குமே இந்த நூல்லயே பதியப்படல. யாரெல்லாம் இருந்தாங்கன்ற செய்தி அதுல இல்ல, அந்த பதியப்படல. அதுதான் சூர்பனகை. நீங்க அப்ப நம்ம பஞ்சு குளிர் இஞ்சு குளிர் சொல்ற மாதிரி யார் என்ற இது சொல்ல, ஒட்டுமொத்தமாக நீதித்துறை அவமானம் படுகின்ற அளவிலே அது நிகழ்ந்திருக்கிறது. ஏற்றோட 14 ஆண்டை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை போராடுவோம். இதுக்கான அடிப்படை கருமை நம்முடைய பாரதி சொன்ன மாதிரி, ரவி பாரதி, ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்ந்து போராட்டம், எங்குமே அச்சப்படாத, யாருக்குமே பயப்படாத தொடர்ந்து போராட்டங்கள் தமிழகம் முழுக்க பல்வேறு தளங்கள் நடந்தது. இதுக்கு மூல காரணமா மைய அரசு இருந்திருக்குதான், இப்படி ஒடுக்கப்பட வேண்டும். ஆக இதை பொறுத்தவரை எல்லாமே திட்டமிட்டு இந்த வழக்கறிஞர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தார்கள். இன்றைக்கே நம்முடைய சீஃப் ஜட்ஜுடைய வீட்டின் முன்னாடி அங்க போன சில தோழர்கள் சிறுநீர் கழித்தால் என்பதற்காக தான் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற சென்ட்ரல் நம்முடைய போர்ஸ் இருக்குதான், அந்த போர்ஸ் வருஷம் 64 கோடி ரூபாய் சாப்பிட்டுருக்கிறான், ஒண்ணுமே வேலை இல்லை. நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல நமக்கான உரிமைகள் யாரும் உள்ள நுழையமில்லை. இப்ப எந்த ஒரு பொதுமக்களும் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் 327 CRPC என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றங்களில் எவ்வளவு பேரை உள்ள அனுமதிக்கணும் அவ்வளவு பேரை அனுமதிக்கணும் சட்டம் இருக்குது. அதெல்லாம் பேப்பரோடு இருக்குது, யாருமே உள்ள போக முடியாது. வழக்கறி தவிர யாரும் உள்ள போக நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் தெரிந்து கொள்ள முடியாது. நீதிமன்றம் என்பது அனைவரும் வந்து சேரவிடுகின்ற ஒரு இடம், பார்வையிடுகின்ற இடம். என்ன நடக்குது என்று பார்க்க வேண்டிய உரிமை நமக்கு இருந்தாலும் வழக்கறிஞர்களே போறதுக்கு அவசியம். ஏதாவது கார்டு ஏதாவது விட்டுட்டு போயிட்டோமா, நம்ம அறையில நம்முடைய ஐடென்டி கார்டு இல்லைனா நம்மளால உயர் நீதிமன்றத்தில் உள்ளே நுழைய முடியாது. இதை எப்ப நீக்க போகிறோம்? ஒரு மணியான கரெக்டா சாப்பாட்டு போற அந்த போலீஸை எப்ப துரத்த போறோம்? கொரோனா காலத்துல எந்த வேலையும் செய்யாம சாப்பிடுதான். எந்த நீதிபதிக்கு இதனால் ஆபத்து இருக்கிறது? இன்றைக்கு நீதித்துறையே வேதனைக்கு ஒரு நிலை இருக்குது. அவர் இங்க தலைப்பு போடுற நீதியை தேடி போடுறார், அதுல 92 இதெல்லாம் போடல. பொதுவாக இப்ப நீதி தேடுற அளவுக்கு ஆகிப்போச்சு எல்லாமே. அது ஹைகோர்ட்ல தேட வேண்டிய ஒரு நிலைமை இங்க இருக்கிறது. நம்முடைய சங்கரசூரன் மகனுடைய வழக்கை பொறுத்தவரை காவல்துறை தான் அந்த தவறை செய்தது என்று தீர்ப்பு சொல்லி ஆகிவிட்டது. அவங்களை கைது செய்ய சொல்லி ஓராண்டு காலமாகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் அவரும் நானும் நேரடியாக புகார் கொடுத்துக்கிறோம். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் முன்னிலையில் கொடுத்தோம். முதல்வர் அங்கே நடவடிக்கை எடுக்கிறார், April 14 கொடுத்தோம். இதுவரை அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அங்கே காவல்துறை பொறுத்தவரை இன்றைக்கு நம்ம கேவலமா பாக்குற, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம போராட்டம் நடத்துவோம், வாயை திறப்பதற்கு இந்த வழக்கறிஞர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தாலும் சரி அவற்றை எதிர்த்து பேசுவோ, அதை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ இன்றைக்கு அனைவரும் அச்சப்படுகிறார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல என்ன விஷயம்னா, ஈழத்தமிழர் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார். நீதிபதி கேட்கிறார், வேர் இஸ் த பாஸ்போர்ட்? ஏபிபி சொல்றார், மிலாட் ரெஃப்யூஜ். திரும்பி அவர் சவுண்டா சொல்றாரு, வேர் இஸ் பாஸ்போர்ட்? தலைவர் ரெஃப்யூஜினா அகதி, அவனுக்கு பாஸ்போர்ட் இருக்காத விஷயம் தண்டமா போன இந்த நீதிபதிக்கு புரியலையே. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே கியூ பிரான்ச் கூப்பிட்டு அமல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, அவங்கிட்ட இது பாஸ்போர்ட் இல்லையா சொல்லி சொல்றாரு. எல்லா வழக்கறிஞர்களும் வெட்கி தலை குந்தார்கள் அவர் பார்த்துட்டு. ஆனால் ஒருவரும் ரெஃப்யூஜினா அகதிடா, அகதிக்கு பாஸ்போர்ட் இருக்காது, வெங்காயமே இது ஏன் உனக்கு தெரியல, யாரும் சொல்வதற்கு தயாராக இல்லை. நீதிமன்றமே இன்றைக்கு பாதி மன்றமாகத்தான் இருக்கிறது. இருக்கு சொல்லப்படுகிற தீர்ப்பு எல்லாம் விமர்சனத்துக்குரிய தீர்ப்பாக இருக்கிறது. பேச முடியல, நீதியை நம்மால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ள போனா பிண மாறி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு. போனவா ஒரு வழக்க பார்த்தமா, அது பேசணுமா, அது எந்த தவறு நிகழ்ந்தாலும் அதை பற்றி எந்த செய்தியுமே எதிர்ச்செய்தி எதுவுமே வெளியிட முடியாத ஒரு நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நீதியை தேடி என்ற இப்படி புத்தகத்தை ஒரு சிரமப்பட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் கேட்ட போது முடிந்த சில செய்திகளாக சொல்லியிருக்கிறார். இவருடைய புத்தகத்துல வந்து ஒரு சில செய்தி மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். எனக்கு முன்னாடியே நம்முடைய நிறைய விஷயங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய பிரபாகரன் ஐயா சொன்னது நமக்கு நிறைய செய்தி அமுலுக்கே தெரியும். அந்த செய்தி இனிமேல் அவர் வந்து தயவு செய்து வெளியிட வேண்டும். நீதியை தேடி அடுத்தாண்டு நம்ம திரும்பி அதை செய்வோம். ஏன்னா அதுக்கான சூழலே இல்லை. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான, விடியல் பெறுவதற்கான, அல்லது நீதியை பெறுவதற்கான எந்த சூழலும் இல்லாத சூழ்நிலையில் இது போன்ற வெளியீடுகளை வெளியிட்டு கொஞ்சம் மனம் மாறிக்கொள்ளுகிற சூழல் தான் மாதிரி இருந்ததுப்பா பேசுனதா இருக்குதே தவிர, ஒரு வழக்கறிஞர் மத்தியில முன்பை போல எந்த இதுவும் இல்லாத அந்த நிலைமையில நாம் அனைவரும் நடைப்பிடங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். காவல்துறை எந்த வக்கீலும் எவனும் மதிக்கிறது இல்லை. எல்லா ஒட்டுமொத்த காவல்துறை இன்றைக்கு சரி வேங்கவா இல்லை, இது வரைக்கும் 1.5 மாசம் வந்து எந்த அக்யூஸும் பிடிக்கல. உங்களுக்கு ஏற்கனவே சாத்தா உங்களுக்கு தெரியும், அடிச்சு சாகடிச்சாங்க. தொடர்ந்து போலீஸ் வன்முறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கேட்க முடியாத நிலையில நீதிமன்றம் இருக்கிறது. நாளைய நீதிமன்றம் நீதியை மட்டும் சொல்வதற்கான மன்றமாக மாற நாம் அனைவரும் களத்தில் இறங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வாய்ப்பு தந்தமைக்கு விடைகூறி அமைகிறேன். வணக்கம்.